இசையமைத்தவர் ஜோசலின் பூப்பன் என்ற ஒரு பெண்மணி இங்க லண்டன்ல இருக்காங்க. ஒரு பெரிய கம்போசர் அவங்க. அவங்களுக்காக ஒரு சீடி நான் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முதல் பாடியிருக்கேன் இந்த படம் எடுக்கிறதுக்கு முதல். அப்ப அவர் இந்த சீடியை வந்து அவர் கேட்டிருக்காரு. கேட்டுட்டு எனக்கு இவர் வந்து இந்த இந்த காட்சியில அவரோட இது பாடணும் போடணும்னு
கேட்டிருக்காரு.
ஆனபடியே தான் என்ன பாட வச்சாங்க ஹாலிவுட்ல. எனக்கு ஃபியூஷன் பண்ண வேணும் என்று சொல்றதுக்கு முதல் எங்களுடைய இசை வந்து எல்லாரோட காதலும் கேட்கணும் என்றதான் எனக்கு அந்த மனசுல எப்பொழுதுமே இருக்கிறது. அது மாத்தவே இல்லை. இப்போ கிளாஸ் டெம்பரில நான் பாடும்போது 150,000 பேர் ஆடியன்ஸ். இந்த ஃபியூஷன் பேண்ட் ஜெர்மனில டிசிடென்ட் என்று சொல்கின்ற பேண்ட்ல என்ன 93 என்ன பாடகராக வச்சிருக்காங்க. இப்போ நாங்கள் பெரிய பெரிய உங்களுக்கே தெரியும் ஸ்டுட்கார்ட் ஜாஸ் ஃபெஸ்டிவல் அந்த ஜெர்மனிலே மிக உன்னதமான ஒரு அங்க பாடும்போது கிட்டத்தட்ட ஒரு 10,000 அதை விட
நேஷன்
அப்போ அந்த டைம்ல ஒரு அவங்க எனக்கு எல்லாம் ராகங்களை பாட சொல்லி எல்லாம் ஒரு ஸ்லோட் தருவாங்க. ஆமா ஒரு காப்பி ராகத்தை ஒரு ட்ரோன் தான் தருவாங்க. ஒரு கீபோர்ட்
ட்ரோன்
4-5 நம்பர் முடிஞ்ச உடனே
அவ்வளவுதான் அடிப்படையில ஒரு பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி இருக்கு.
கண்டிப்பா கண்ணை மூடிக்கொண்டு நான் பிரான்ஸ்ல எல்லாம் அடிக்கடி இசை கச்சேரி பண்ணேன். அப்போ அங்க வந்து 85 பிரெஞ்சுக்காரங்க எனக்கு எத்தனையோ பேர் சொல்றாங்க இது வந்து மெடிடேஷன் பட் யூ டூ இஸ் மெடிடேஷன் யூ மியூசிக் இஸ் மெடிடேஷன் அப்படி கேட்கும்போது எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப ஒரு ஆதாரம் கிடைக்குது. அவங்க உணர்ந்துதானே அப்படி சொல்றாங்க. சாதாரணமா அப்படி ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. வைப்ரேஷன் ஹீலிங் பவர் அந்த ரிலாக்ஸிங் பவர் அவங்க அந்த நேரத்துல அவங்கள மறந்துடுறாங்க. ரிலாக்ஸேஷனுக்கு அதுதான் மூலம். நம்ம மறந்துட்டா அது ரிலாக்ஸேஷன். அதுதான் தூங்கும் போது நமக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. ஆனா இது தூங்கும் போது 10 மணி தூங்குறது 1:30 எடுத்துக்கலாம். ஒழுங்கா நம்ம வந்து அதை பிராக்டிஸ் பண்ணா ஒழுங்கா கேட்டா
சரிதான், நாத உபாசனையும் அதான் சொல்றேன்,
உபாசனை அதே தான்.
அப்புறம் வந்து அன்னைக்கு சொன்னீங்க இப்ப நற்றினைய வந்து ஈஸியா கொண்டு வரலாம்.
என்னுடைய ஆசையில இந்த தமிழ் கிளாசிக்ஸ் என்று நான் வச்சிருக்கிறதே வந்து காரணமாகலாம். எங்கள் உள்ள உன்னதமான இசை மரபுகள் மற்ற இலக்கியங்கள் அதுகளை இசை வடிவில் கொண்டு வரும். அப்ப திருக்குறளுக்கு அடுத்தது நற்றினை தான் செய்யணும்னு மனசு, அதுக்காக அந்த பாடலாம் சேகரித்து வச்சிருக்கேன். இப்ப கொஞ்சம் கொஞ்சம் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த பேராசிரியர் ஆண்டவர் ரெண்டாவது கூட ரொம்ப உதவி பண்றார், அதனால பாடல் எல்லாம் எடுத்து கொடுத்தாரு. இப்ப அதுக்கு வந்து முறையாக அதுக்கு இசை போடணும். நாம நினைச்சபடி ராகங்கள் தெரிஞ்சா போல ராகங்களை கண்டுபிடி போட முடியாது, அது அதுக்கும் கொஞ்சம் நாள் எடுக்கும். திருக்குறள் ஆனா செய்யறதுதான்.
திருக்குறள் உங்களுக்கு எத்தனை வருஷம் எடுத்தது?
ஒன்றரை வருஷம்.
ஒன்றரை வருஷம், ஒன்றரை வருஷம். ஆமா, பெரிய ப்ராஜெக்ட் தானே,
மிகப்பெரிய ப்ராஜெக்ட். டெக்னிக்கல் என்று பார்க்கும்போது அந்த ஒன்றரை வருஷம் எல்லாம் மேலே கொஞ்சம் குறைஞ்ச காலம்
தான்.
ஆமா, வாத்திய வாத்திய வித்வான் வித்வான்களை வச்சு வாசித்து அந்த ராகங்கள் வந்து துளக்கமாக வரவணும். அந்த ஒரு ஆவர்த்தனத்திலே அந்த ராகம் தெரிஞ்சிடணும். நான் ரெண்டு ஆவர்த்தனம் பாடுறேன், ரெண்டு குரலுக்கு நாலு ஆவர்த்தனம் பாடுறேன், அவ்வளவுதான். அதுக்குள்ள இந்த ராக வடிவம் தெரிஞ்சிடணும். அப்படி பண்ணும்போது திருப்பாம்பரம் சண்முகசுந்தரம் அவர்கள் வந்திருந்தார். அந்த
இது ஒரு வகையில பார்த்தா திருக்குறளே வந்து ஒரு கான்சென்ட்ரேட்டட் ஒரு இது, அணுவை துளைத்து கடலை புகுத்தி குறுக தெரிவித்த குரல். அதுல நீங்க ராகத்தையும் அதேபோல பண்ணிருக்கீங்க, பெரிய சிறப்பு.
ஆமா, எனக்கு நான் பண்ணும்போது நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியும். அதாவது பண்ணவனே நல்லா இருக்குது, நல்லா பண்ணவனே. திருப்பாம்புரம் சுவாமிநாத சண்முகசுந்தரம் இசை பேரறிஞர், அவர் மேடையில பேசும்போது இந்த ராக தேவதைகளை இந்த ஒன்றரை ஆவர்த்தனத்துல கொண்டு வர்றதுன்றது மிகப்பெரிய சாதனை, அது இவருக்கு நல்லா வந்திருக்குன்னு அவர் சொன்னபடிதான். ஆஹா, அப்ப சரி, நம்ம பண்ணினது இப்பேற்பட்ட ஒரு பெரியவங்க வந்து அப்படி சொல்லும் போது அதுக்கு நம்ம ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துருக்கோம்.
வள்ளுவர் சிலை திறப்புகளால உங்களுக்கு அதற்கு மரியாதை எல்லாம் பண்ணாங்க
போயிருந்தேன். அப்புறம் திருச்சிராப்பள்ளியில இசை இந்த குரல் மகான் இருந்துச்சாங்க, அங்கேயும் கூப்பிட்டு நீங்க திருக்குள் பாடணும்.
நீங்க எப்படி இங்கிலாந்து சூஸ் பண்ணீங்க இங்க வந்து இருக்கணும்?
நான் சூஸ் பண்ணவே இல்லை, நான் இங்க வர்றேன்னு எனக்கே தெரிய மாட்டேது, சொன்னாலே நம்ப
மாட்டேன்.
அதாவது நான் இப்போ ஏஎல் படிச்சுட்டு ரொம்ப கச்சேரி, சில இரவுகள்ல சிவராத்திரி சொன்னீங்களே மூணு கச்சேரி கூட பண்ணிருக்கோம், யாழ்ப்பாணத்துல இருந்து வவுனியால உண்டு. அப்படி அப்போ என்னுடைய அண்ணா இருக்காருலாம், நான் தான் கடைசி, தங்கச்சி இருந்தாங்க. இவர் இருந்தா இப்படி மேல படிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எல்லாம் இங்கிலாந்துக்கு அக்கௌண்டன்சி படிக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு என்ன அப்படியே ஏற்றி விட்டாங்க, அவ்வளவுதான். அக்கௌண்டன்சி ஸ்கூல் போறதோட சரி, அதுக்கப்புறம் இசைதான். இந்த அப்பவே நிறைய கற்று கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன் 55ல. அப்ப இங்க எதுவுமே ரொம்ப இல்லை.
ஓ, அந்த வகையில் அதுலயும் நீங்க ஒரு முன்னோட்டி.
அப்ப நிறைய நான் அப்போ ஐயா சொல்லி வந்தேன், ஷூட்டிங்ல இருந்து ஈஸ்டாம் வரைக்கும் போவேன் ஒரு சனிக்கிழமை.
நீங்க அத சொல்லுங்க சார், நான் டிவி சார்ட்டே அவர்ட்டையும் கேட்கணும்னு நினைச்சேன். இது ஒன்று லய வாத்தியம் இல்லையா, இன்னொன்னு வந்து முழுக்க முழுக்க ராகத்தை வச்சு இது பண்றது. இது எப்படி ரெண்டுலயும் மாஸ்டர் பண்ண முடியாது? ரெண்டு டூ டிஃபரெண்ட் இது இல்லையா?
அதாவது சுருதி மாதா லயம் பிட்டா, இது ரெண்டு மணி நேரம் தானே சங்கீதம். தனியா ராகத்தை வச்சுக்கொண்டு கச்சேரி பண்ணணும், ஒரு கொஞ்ச நேரம் பண்ணலாம். அவ்வளவு தனியா தாள வாத்தி தாளத்தை வச்சுக்கொண்டு பண்ணணும், ரெண்டும் இருக்கணும். பாட்டு பாட்டு பழகிறவங்க தாள வாத்தியம் கத்துக்கணும், அதே போல தாள வாத்தியம் கத்துக்கிறவங்க பாட்டு ஒரு இது ஒரு வாத்தியமும் கத்துக்கணும். அப்பதான் அவங்க வந்து அந்த துறையில மிக சீக்கிரம் பரமடி.
மியூசிக் வந்து இங்க நோட்ஸ் வச்சு அப்படியே தான் பாக்குறாங்க. ஸோ அப்படிங்கிற பொழுது இந்த கிளாசிக்கல் வெஸ்டர்ன் மியூசிக் பாடுறதுக்கும் இப்போ இந்த கிளாசிக்கல் இந்தியன் மியூசிக் பாடுறோம் இல்லையா, இது பாடும்போது இந்த அட்டென்டிவ்னஸ் இல்லை அண்ட் அந்த இன்ஸ்டிடியூ இம்ப்ரோவைசேஷன் அந்த அலர்ட்னஸ் எதுல அதிகம் இருக்கும்னு நினைக்கிறீங்க?
அதாவது ரெண்டுலும் இருக்கு, வேற வேற வடிவத்தில் இருக்கு.
ஓகே,
இப்ப எங்கட இசையை பாடும்போது எங்களுக்கு சொந்த கற்பனைக்கு கொஞ்சம் வசதி எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. ராகத்தை எடுத்தா அந்த ராகத்தை ஆலோசனை பண்ணி எங்க இஷ்டத்துக்கு பாடலாம், ஒரு ஒரு குரல் வளத்துக்கு கற்பனைக்கு ஏற்ற மாதிரி அந்த ராகத்தை பாடலாம். ஆனா மேலத்தை சங்கீதத்துல அந்த ஜாஸ்ல கொஞ்சம் இருக்கு அந்த இம்ப்ரோவைசேஷன். ஆனா நீங்க சாஸ்திரிய சங்கீதத்தை எடுத்தா அது ரொம்ப பியூட்டிஃபுல். அவங்க பெர்ஃபெக்ட். ஒரு சுரத்தை எவ்வளவு தூரம் அசைக்க வேணும், ஒரு சுரத்துக்கு எவ்வளவு தூரம் நாங்கள் ஓசை கொடுக்க வேணும், ஒவ்வொரு சுரமாக அவங்க பண்றாங்க. அதே போல ஒரு உன்னதமான அந்த அந்த இசை வடிவத்துக்கு அவ்வளவு ஆழமாக போறோம், ஒரு சத்தம் எவ்வளவு கேட்கணும். இப்ப நாங்க 16 வாய்ஸ் பாடுறோம் இந்த இந்த ஷாப்ல. நான் ஒரு ஆள் தான் இந்தி இசை பாடக்கூடிய, மற்ற எல்லாரும் மேலே இசை எல்லாரும் பெரிய
விற்பனர்கள்
ஆனா அவங்க வந்து டிரெக்டர்ஸ் எங்களை டிரெக்ட் பண்ணும்போது எனக்கே அப்படியே ரொம்ப அதிசயமாக இருக்கு. சில சில இடங்கள் ஆறு எவ்வளவு தூரம் பாடணும், மற்றவங்க எவ்வளவு தூரம் பாடணும், ஏன்னா அந்த 16 வயசே அவங்க மனசுல கணக்கு பண்றாங்க. ஆடியன்ஸுக்கு எவ்வளவு இருக்கு அதை எழுதும் போதே, இசை எழுதும் போதே இந்த ஓசை இவ்வளவுதான் கேட்கணும்.
அது வேற அளவு கூட,
அவ்வளவு அளவு, எல்லாம் அளவு பர்ஃபெக்ஷன். சுருதி சுருதி விட்டு பாடுறதுக்கு அங்க சந்தர்ப்பமே இல்லையா?
அப்ப சொல்ல பாட முடியாது, பாருங்களேன். நம்ம ஊர்ல அப்படி ஒரு ஒரு கெட்டமான ஒரு எண்ணம் இருக்கு, அவசரம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா?
அதுவும் பாட சுரமண்ட மாதிரி இருக்குது சண்டை. அப்படி இல்ல, இங்க அப்படி பாட முடியாது, உங்களை ஏத்துக்க மாட்டாங்க. என்ன சில இடங்கள்ல இப்படி காட்சி வந்து அவங்க பாடிக்கொண்டிருக்கும் போது நீங்க ஒரு இம்ப்ரோவைசேஷன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நான் அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ராகத்துல நான் பாடிருக்கேன், தியேட்டர் எல்லாம் பண்ணுவேன், தியேட்டர் பீசஸ்ல. இந்த ஸ்டோரி வந்து போன நூற்றாண்டுல ரொட்டர்டாம்ல இருந்து அமெரிக்காவுக்கு போன இமிகிரன்ஸ் ஸ்டோரி. நாங்க இந்த தியேட்டர்
பண்ணோம்
வியனா ஃபெஸ்டிவல்ல லாஸ்ட் இயர் கொடுத்தோம், அமெரிக்கா நியூ ஹேவன் ஃபெஸ்டிவல். அப்ப அந்த ஸ்டோரி ரொம்ப மூவி, அவங்க போய் அவங்கப்பட்ட கஷ்டம், அமெரிக்காவை எப்படி கட்டி எழுப்பினாங்க, அந்த கட்டி எழுப்பும் போது அவங்க கலாச்சாரத்தின் இப்படி எல்லாம் அழிஞ்சு போச்சு, அவங்க முகம் மாறி வேற மனிதர்களாக வந்தாங்க. இது எல்லாத்தையும் வச்சு அந்த ஸ்டோரியை இசைய பண்ணியிருந்தாங்க. அதில் சில சில இடங்கள்ல என்ன வந்து யோகா விவோன் டு இம்ப்ரோவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் ரொம்ப, அதாவது ராகம் பாடுறது இல்லை அங்கே வேலை, அந்த இசையோட நாம் என்ன பண்ணலாம், என்ன பண்ணினா நல்லா இருக்கும், எவ்வளோ பண்ணால் நல்லா இருக்கும் அப்படி புரிஞ்சுப்பாங்க.
ஒரு வகையில் ஒரு இசையமைப்பாளருக்குரிய ஒரு பணியும் அதில் அடங்கியிருது.
கண்டிப்பாக ஒலி படிவத்தை மட்டும் அதுல நான் இம்ப்ரோவைஸ்
பல நேரங்கள்ல இந்த கேள்வி வரும், இந்த வாய்ஸ் கல்ச்சர் அப்படிங்கறது இங்க என்னமா டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க.
நான் இனி டெவலப் பண்றதுக்கு எதுவுமே இல்லை, அந்த அளவுக்கு உச்சத்துல போயிருக்காங்க. ஒரு ஒரு குரலை எப்படி
இல்லையா, உங்களுக்கு இந்த வாய்ஸ் கல்ச்சர்னு வரும்பொழுது நான் நினைக்கிறேன் நம்ம கிழத்து இசையில வாய்ஸ் கல்ச்சருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா?
முக்கியத்துவம் இருக்குது, நாம எடுத்துக்கொள்றதும் இல்லையன்றுதான் நான் நினைக்கிறேன். அதாவது உங்க வசதிக்கு பாடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்க உங்களுக்கு ஒரு கட்டை வச்சுக்கலாம், ரெண்டு கட்டை வச்சுக்கலாம், அது அது கூட ஒரு நல்ல விஷயம்தான். அதாவது உங்களுக்கு ரெண்டு கட்டை பாட வசதி இல்லையன்ட்டு நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம், அழகா ஒரு கட்டையை வச்சுட்டு உங்களை கச்சேரி பண்ணிக்கலாம். ஆனா அந்த சுருதியில உங்க வாய்ஸை நீங்க எவ்வளவு தூரம் மெருகு பண்ணலாம், எவ்வளவு தூரம் அந்த இஃபெக்ட்ஸ் கொண்டு வரலாம், அது அது வந்து ரொம்ப பேருக்கு அந்த கலாச்சாரம் எங்கள்கிட்ட குறைவு என்றுதான் நான் மிக குறைவு. இப்ப என்ன இடங்க, சில இடங்கள்ல டெனா பாட சொல்றாங்க, டெனா நான் பாடியிருக்கேன் சோலோவே.
ஓ
ஆமா, அப்ப வந்து அந்த அந்த குரல் பரிமாணம் எடுத்துக்கணும். ஆனா அவங்க உபசிரமப்பட்டது
பண்ணணும் இல்லையா? ஏன்னா நம்ம ஊர்ல அந்த பயம் இருக்கு பாருங்களேன், அப்படிலாம் பண்ணினா கூட கொஞ்சம் குரல் உடஞ்சு போயிடும், பண்ணக்கூடாது.
அது ரொம்ப நாளா இருந்தது. அப்புறம் இப்ப எல்லாம் இல்ல, இப்போ ஜேசா சார் எல்லாம் நிறைய கச்சேரியும் பண்ணி சினிமா எல்லாம் பாடி பண்ணி
இப்ப அந்த பயம் போயிருச்சா?
அதை பத்தி ரொம்ப பேசுறது இல்லைன்னு நினைக்கிறேன்.
அப்படியா? அது உண்மை இருக்கா இல்லையா? எனக்கு என்ன அக்கா பாடுற போதெல்லாம் சொல்லுவாங்க, குரல் உடஞ்சு போயிடும், சினிமா போட்டு பாடாதம்பாங்க.
அதாவது பேச தெரிஞ்சவங்க பாடலாம், பாட தெரிஞ்சவங்க எதுவும் பாடலாம், அதுக்கு வசதி இருக்கு. ஹியூமன் வாய்ஸ் வந்து இது எஸ்கேப்.
உங்க டிவிஜி சாரே இருக்காரு, டிவிஜி சார் வந்து இந்த ஸ்தாயி மாற்றி அவர் நான் நினைக்கிறேன் இந்த நாலு இதுல
நாலு ஸ்தாயி சர்வசாதாரணமா பாடுவார், அதுக்கு மேலேயும் பாடுவாரு கூட பாடியிருக்காரு. நான் கேட்டிருக்கேன், ஆனா அந்த அந்த அளவுக்கு அவர் உழைச்சிருக்கிறார். இந்த வாய்ஸ் கல்ச்சரை அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணி இப்ப நாங்கெல்லாம் இவ்வளவு தூரம் பாடுறோம்னா அவரோட துறை அவர் படிப்பிச்சு கற்றுக் கொடுக்கும்.
அவரோட சேர்ந்து நீங்க கச்சேரிகள் பண்ணிருக்கீங்க?
நிறைய பண்ணிருக்கேன். இந்த சீசன்ல கூட ரெண்டு மூணு இடத்துல சேர்ந்து பாடிருக்கேன்.
அப்படியா? அப்ப எப்படி என்ன காம்பினேஷன்ல பாடுவீங்க?
இல்ல அவராது அதாவது அவரோட நம்ம பக்கப்பாட்டு மாதிரி பாடின்னு இருக்கோம், அவரோட சேர்ந்து கச்சேரி பண்றதுன்றது பண்ணலாம். நாங்க இன்னும் அதை
ஒவ்வொரு சுரமா எடுத்துட்டு பண்றாங்க.
இருக்கும். இப்போ நாம பாடும்போது 18-16 வோல்ட் அப்படி பேஸ்ல இருந்து சுற்றுவாங்க. அதை அவங்க ஆராய்ச்சி பண்ணி அந்த பேஸுக்கு எவ்வளோ எடுத்து கொடுக்கலாம், பேஸ் என்ன பண்ணணும், மற்ற நாம இதெல்லாம் பாடும்போதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அதை கம்போஸ் பண்ணுறபடியாக தான் அவங்க இசை கேட்கும் போது அவ்வளோ ஃபுல்லாக இருக்கு. ரொம்ப பேரோட நான் கேட்டுப்போது கூட, ஆனா எங்க இசைக்கு வந்து சில சில இதில் தேவைப்படுறது. சோலோ வாய்ஸ் எங்களுடைய தமிழ் இசையோ கர்நாடக இசையோ பாடும்போது அதுக்கு வேற எந்த தேவைப்படுறது, அதே நிறைவா இருக்கு. அதனால நாம அந்த மற்ற இதுகளை நம்ம செய்யாம மற்றது எங்கட இசை வந்து கூட பக்தி இசையாவே ஆரம்பத்துல இருந்தே இருந்திருக்கு. மற்ற இசைகள் இப்பதான் கிளை பிடிச்சு போயிருக்கலாம், ஆரம்பத்துல இருந்து பார்த்தா இசையும் இறையும் ஒன்றாதான்.
அது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா அந்த ஒரு நண்பர் கேட்டார், அது ஏன் வந்து தமிழ் இசை கர்நாடக இசைன்னு வந்தா அது எப்பவுமே பக்தி சார்ந்தே இருக்கு, ஏன் வந்து ஒரு காதல் பாட்டை வந்து அவங்க வந்து பாடுறதில்ல அப்படின்னு, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா?
பாடுறதில்லையன்ல, இப்ப நீங்க சங்க இலக்கியங்களை பார்த்தா நிறைய காதல் பாட்டு.
அதுதான் சொல்றேன்,
பாடுறதுன்ற இல்ல, நம்ம பாடாம இருக்கிறோமே ஒழிஞ்சு அங்க இல்லாத சொல்றேன். ஆனா பக்தியோட பிறந்த இசைதான், அதை வந்து நாம மறக்க முடியாது. நம்ம நாட்டியங்களும் சரி இசையும் சரி அந்த வேதங்கள்ல இருந்து பிறந்தது. வேதத்துக்கு முன்னாடியே அந்த அண்ட சராத்திரத்துக்கு ஒளியை பார்த்தா இப்ப ரிசர்ச்லயே கண்டுபிடிச்சிருக்காங்க, அந்த ஓமன் சவுண்ட் தான் இருக்குன்னு சொல்லி. அப்ப அது அந்த அந்த ரிலீஜியஸ் ஒரிஜினை வந்து நாம கடைபிடிச்சு கொண்டே வந்திருக்கோம். அப்படி வரும்போது பக்தி சேர்ந்து வரும்போது தனியே தான் ஒரு ஆள் பக்தி, ரெண்டு மூணு பேர் சேர்ந்து பக்தி பண்றது கஷ்டம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு லெவல்ல இருப்பாங்க. இப்ப தியாகராஜர் சுவாமிகள் இவ்வளவு கீர்த்தனை இயற்றி நமக்கு தந்திருக்காருன்னு சொன்ன இல்ல, முத்து தாண்டவரோ
என்ன வித்தியாசம்னா, இவங்களோட நிறைய வந்து அந்த ஜர்க்ஸ் இருக்கும் இல்லையா, அண்ட் ரொம்ப டெம்பரமெண்டலாவும் இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த சீசனுக்கு ஏற்ற ஒரு இசை வடிவம் அப்படிங்கிற போது அதுல இருக்கிற அந்த எக்ஸூபரன்ஸ் அத மாதிரியே தான் இருக்கு. இவங்க இசை ரொம்ப துள்ளி குதிச்சு ஓடிக்கிட்டே இருக்குது. நமது கங்கை காவேரி வந்து ஆழமான இடத்துல போற போது அது துள்ளாது, அது தண்ணி ஓடுதானே தெரியாது சில இடங்கள்ல. நினைக்கிறேன் அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு,
அதாவது இவங்க சாஸ்திரத்துல வந்து டேக் ஆஃப் மூட் மூட்டுக்கு தான் அவங்க ஒரு இசை கம்போசர் பண்ணும்போது என்ன மூட்ல இருக்கு அதுல அவங்க நிறைய வேற்றுமை செய்யலாம். நாங்க என்னென்ன பண்றோமோ அது அவங்க எல்லாம் அமெரிக்காக இருக்கும், ஆக்ரோஷத்துக்காக இருக்கும், காதலுக்காக இருக்கும், மோட்டார்லாம் கேட்டீங்க உருகி இருக்கு புச்சினி எவரே எடுத்தாலும் அந்த உன்னதமான. ஆனா அதே வந்து நாங்க ஸ்லோ பேஸ்ல பண்றோம், அவங்க வந்து இந்த சம்டைம்ஸ் அவங்க பேஸ் வந்து ரொம்ப குறுகின காலகட்டமா இருக்கு. அதனாலதான் நமக்கு வந்து ஜம்பியா மனசுல படுறது. இப்ப காதல் ராகம் நாம அமர் கல்யாணி ஏதோ ஒன்று எடுத்தா நாம வந்து ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் பாடுவோம். இப்ப உங்களுக்கு அதுலயே ஊரு சிலைக்கிறதுக்கு வந்து அவகாசம் இருக்கு. இவங்க அந்த மூட் வந்துட்டு உடனே இன்னொரு மூடுக்கு சேஞ்ச் ஆகும்.
அதுதான் ஒரு முக்கிய காரணம். இப்ப நீங்க வந்து ரஹ்மானோட மியூசிக் எல்லாம் கேட்டீங்கன்னா ரொம்ப ரிச்சா பண்றாரு அவரு. அது வந்து ஐ திங்க் இட்ஸ் மோர் டெக்னிக் அண்ட் மெலடி டெக்னிக் ரெண்டையும் ஒரு ஒரு ஃபியூஷன் பண்றாரு. அது வந்து அந்த வகையில வந்து அது ஒரு வகையான மறுமலர்ச்சி தான் தமிழ் இசைக்குன்னு சொல்லலாம் இல்லையா?
சொல்லலாம். அதுல ஒண்ணு டப்பு இல்லை. என்ன ஹார்மோனைசிங் வந்து இப்ப ஒரு நல்லா தேர்ச்சி அடைஞ்ச வாய்ஸ் பாடும்போது அதுல வந்து ஓவர்டோன் வந்து நீங்க கேட்கலாம். அந்த ஓவர்டோன் கேட்கும்போது அதே ஒரு வகையில ஹார்மோனைசிங்.
அப்புறம் இப்ப நம்ம கர்நாடிக் மியூசிக் நம்ம தமிழ் இசை போடும் போது இவங்களுடைய அந்த பக்கவாத்தியக்காரர்கள்லாம் இருக்காங்க. சில நேரங்கள்ல இவங்க பண்ற போது அந்த சிங்க்ரோனைசேஷன் இருக்குல்ல சில ரொம்ப அமேசிங்கா இருக்கு. எஸ்பெஷலி நீங்க எல்லாம் கடைசியில் சுரம் போடுற போது சுரம் போட்டு முடிச்சு அந்த கொண்டு வந்து எல்லாத்தையும் சேர்த்து என்ன அந்த மொத்தமா ஜில்லுன்னு முடிக்கிற போது இல்லையா, அது ஸ்பான்டேனியஸா பண்றது வந்து கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு சில நேரங்கள்ல. ஏன்னா இப்ப வெஸ்டர்ன் மியூசிக்ல எல்லாமே வந்து இட்ஸ் ஆல் ப்ரீ பிளான்ட் அப்படி பண்றதுக்கும் இது ஸ்பான்டேனியஸா வந்து அந்த நிமிஷத்துல. சோ
இன்ட்யூஷன் வேணும், மற்றது அனுபவம் வேணும், நிறைய கேட்கணும். நிறைய பக்கவாத்தியக்காரங்களாலும் சரி பாட்டுக்காரங்களும் நிறைய கேட்கணும், அப்பதான் அந்த வந்து இன்ட்யூஷன் வரும். மற்றது அதுக்கேற்ற அடிப்படை வந்து நமக்கு தாளம்,
தாளம்
அதுதான் நம்ம ஸ்ட்ராங். இந்த இதுல 32 மாத்திரையில வந்து 16 மாத்திரை போனா இன்னும் 16 தானே இருக்குது. அப்ப அதுக்குள்ளதானே நான் பாடணும், அதுக்குலாம் அவர் வாசிக்கணும். அப்ப நமக்கு தாளம் வந்து எங்களை வந்து வழிநடத்தி கொண்டு போற ஒரு இது மாதிரி. அதை பிடிச்சி அனுபவசாலிங்களை அது உடனே இன்ஸ்டன்டா வாசிடுவாங்க.
சரி. ஆனா இப்ப இந்த வித்தியை வந்து நீங்க இப்ப ஹிந்துஸ்தானில பண்றது இல்லையா? ஹிந்துஸ்தானி பாத்தீங்கன்னா அங்க வந்து ஆலாபனையும் ராக விஸ்தாரணமும் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? சோ அங்க பண்ற போது கூட நீங்க நம்ம தபலா வித்வான் இருக்காரு இல்லையா ஜாகிர் ஹுசேன், அவர் இந்த வித்தியெல்லாம் காட்டுறாரு. அவரும்
ஜாகிர்ல ஒரு மிக நல்ல விஷயம், அவர் வந்து எங்கட சங்கீதத்தை ரொம்ப அப்ரிசியேட் பண்றாரு. எங்களுடைய கர்நாடக சங்கீதத்துல உள்ள வித்வான்களோட நிறைய பரிச்சயமா வாசிச்சிருக்காரு.
ஆமா,
அவர் நல்லதா எல்லாத்துலயுமே எடுத்து.
ஆமா, ஐயோ நான் அவருடைய ஒரு இது பார்த்தேன், எக்ஸலன்ட் டாக்குமெண்ட்.
ஆமா,
ஆப்பிரிக்கன் மியூசிக்ல இருந்தா எடுக்கிறாரு.
அது மட்டும் அவர் ரொம்ப அப்ரிசியேட் பண்றாரு. ஒரு பெரிய வித்வானா இருந்தா கூட மற்றவங்கள்ட்ட என்ன இருக்கு எனக்கு நமக்கு இல்லாததுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அப்ரிசியேட் பண்ணி செய்யறாரு. அதுபடியே அவரோட இது வந்து ரொம்ப சாட்சி.
ஆமா, ஏன்னா அவங்களும் பண்றாங்க இங்க வந்த கச்சேரிகள்லாம் நாங்க இங்க கீழ ஆர்கனைஸ் பண்ற போது இந்த மாதிரி சின்க்ரோனைசேஷன் என்ன, ஏன்னா அது கொஞ்சம் ஆடியன்ஸுக்கு நல்லா இருக்கும். ஹவு டே இட் சின்க்ரோனைஸ் இட் இம்ப்ரூவைஸ் பண்ணினாலும் தே கம் டு ஒன் பாயிண்ட்.
என்ன அந்த பார்ட் தான் நமக்கு ரிட்டன் மியூசிக் மாதிரி
இல்லையா?
ஆமா, ஐ சீ. எல்லா மியூசிக்கும் சேர்ந்து ஒண்ணா வாசிக்கிறது.
ஆமா,
பாஷா. அதுக்காக தான் கோர்வை இருக்குது, கோர்வையில எல்லாம் அதுக்காக தான் செட் பண்ணிருக்காங்க. கோர்வையில ஒரு முட்டாய்ப்பு எல்லாம் இருக்கு. அந்த கோர்வையில வந்து பரிட்சியம் 4 தரம் அந்த கோர்வையில பரிட்சியமானா 5 தரம்
வாசிச்சிருவாங்க.
பழக்கத்திலே வாசிச்சிருவாங்க.
அப்புறம் இப்ப இந்த ஊத்துக்காடு இருக்காரு இல்லையா, இந்த ஊத்துக்காடோட காம்போசிஷன்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஜதி போட்டு பண்றது இல்லையா? அவரும் அப்ப நான் நினைக்கிறேன் ஒரு வகையில இந்த முசாட் இவங்க மாதிரி உட்கார்ந்து யோசிச்சு அவர் நோட்டேஷன்ஸ் கொடுத்துருக்காரு. சோ அந்த வகையில அது ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சின்னு தான் சொல்லணும் இல்லையா?
அவரோட ஸ்பெஷலி அந்த சரணங்கள் வரும்போது நிறைய ஜாதி கோழியே வரும். தத்தி தி தக்கச்சோன்னு தத்தி தி தக்கச்சோன்னு தா தக்கதம் தா கிட்டத்து தா அதை வந்து பார்த்தில்ல கதிக்கு மடியவர் துதிக்கு வரதில்லா. ஒரு எக்ஸாம்பிள் சிதம்பரம் மழவ பாரதி அவர் அப்படி வருதல் இல்ல, அவர் கூட இப்படி ஊத்துக்கோடமா நிறைய
ஆமா
பண்ணாரு. இப்ப இந்த நான் பாண்ட வரி அவரோடதான். அப்ப இந்த ஜதிய அப்படியே ஜதியும் வார்த்தையாகிறது இல்ல, அவங்களுக்கு வார்த்தையாவே கம்போஸ் பண்ண முடியும். அவ்வளவுக்கு இசை இல்ல, அவங்க தேர்ச்சி பெற்றிருக்காங்க.
ஒரு வகையில பாத்தீங்கன்னா தமிழ் இது பாடல்கள்லயே வரும்பொழுது கம்பனே பாடும்பொழுது சில நேரங்கள்ல வந்து கும்பகரனை எழுப்புறதுக்குன்னு அவன் பாடுற போது வார்த்தைகள் வித்தியாசமா விழும். அந்த சத்தங்கள் போட்டு அவனை எழுப்பக்கூடிய இது, அதே போல வந்து போருக்கு போற போது உள்ள இது வேற வித்தியாசமா இருக்கும். அவன் நதியை பற்றி சொல்லக்கூடிய வர்ணனைகள் வித்தியாசமா இருக்கும் இல்லையா. இப்ப அதே போல அருணகிரிநாதர் பாடுற பொழுது ரொம்ப வித்தியாசமான சந்தங்கள் போட்டு அவர் பண்றாரு. நான் நினைக்கிறேன் இந்த தமிழ் இசையில அந்த வெண்பான் வரும்பொழுதே அதற்குள்ளேயே இசை அடங்கியிரு, என்ன அந்த இசையினுடைய நயங்கள்லாம் அடங்கி இருக்கு. இப்ப சங்க பாடல்களை வந்து நம்ம வந்து இசையில கொண்டு வரணும் அப்படிங்கிற போது சங்க பாடல்கள் நான் நினைக்கிறேன் இந்த வெண்பாவனுடைய மீட்டர்ல வரதில்ல அது இல்லையா, அது கொஞ்சம் ஃப்ரீலான்ஸா வருது. அதை வந்து இப்ப உதாரணமா யாதும் ஊரே யாவரும் கேள்வி இருக்குன்னு வச்சுக்கலாம். தீதும் நன்றும் பிறர்தான். இதை நீங்க எப்படி மியூசிக் போடுறீங்கன்னு
அதான் நான் மியூசிக்ல போட்டுறேன் இப்ப என்னோட லேட்டஸ்ட் சிடியில.
அப்படியா?
அது வந்து ஈழத்தின் அமெரிக்காவை இப்ப ஒரு சிடி பண்ணி வச்சிருக்கேன்.
அப்படியா? ஆமா, நல்ல விஷயம்.
அந்த சிடியில இந்த மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் நிறைய நான் இந்த அடிகளை எல்லாம்
பாவிக்கிறீங்க
பாடி இருக்கேன்னு பாவிச்சிருக்கேன். ஏன்னா அது வந்து அர்த்தம் வந்து உலகம் முழுவதுக்கும் போடுது.
உண்மைதான்,
ஸ்பெஷலி எங்களை போன்ற தமிழர்கள் ஊரை விட்டு வெளிக்கிட்ட வெளியில வந்தவங்களுக்கு இன்னும் போகும்.
நிச்சயமா எனக்கு ஆச்சரியமா இருக்கும். கனியில் பூங்கன்றா எத்தனை ஊர் பாத்திருப்பாரு தெரியாது. ஆனா அவர் யாரு ஊரை யாரும் கேள்வி
சொல்லிட்டாரு பாருங்க.
ஏன்னா ஈழத்தினுடைய அமைதிக்கு வந்து நம்ம நிறைய பண்ணத்தான் வேண்டியிருக்கோம் இல்லையா.
சிடி இப்ப மாஸ்டர் பண்ற லெவல்ல இருக்குது.
வெரி குட்.
இந்த ஜெர்மனில தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
அப்படியா? வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல்.
பீஸ் ஃபார் தி பாரடைஸ் அன்னு வைக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். அதுக்காக இப்ப ஸ்ரீலங்காக்கு போயிட்டு வந்தேன். அங்க என்ன அந்த பத்திரிகைகள் எல்லாம் இன்டர்வியூ பண்ணாங்க. இப்ப நடக்கிற அமைதி ப்ரோசஸுக்கு நம்மால ஆகக்கூடிய ஏதோ ஒன்று பண்ணலாம். நான் 2000 ஜனவரிலே ஆரம்பிச்சு பண்ணது செய்யறது, அது இப்ப 2 வருஷமா போயிட்டு.
இசைங்கிறதே ஒரு அமைதியான ஒரு பணிதான் அது. இசைங்கிறது வந்து பல்வேறு வகையான கலாச்சாரங்களை இணைக்கக்கூடிய பல்வேறு வகையான மொழி இன குழுக்கள் எல்லாம் வந்து இணைக்கக்கூடியது வந்து நான் நினைக்கிறேன். இப்ப மனிதனுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு அப்படின்னா அது நான் நினைக்கிறேன் இசை இருக்குதான். இசைதான், இசை இல்லாமல் வந்து ஒண்ணுமே எதிர்காலம்
இதுவரை கூட ரொம்ப மோசமா போகாம இப்படி இருக்கிறது கூட இசைதான். இப்ப பப் கல்ரஃப் எல்லாம் வந்து ஆப்பிரிக்காவில் உள்ள இங்கே ஒரு கடல் கடந்த ஊர்ல பஞ்சத்துக்கு இங்க பாடி கோடி கோடியா பணம் சேர்த்தாரு. அது பெரிய திறமை இல்லையா? அவரோட கூட நான் இன்டர்நேஷனல் அம்னெஸ்டி இன்டர்நேஷனலுக்கு ஒரு வேலையில கொஞ்சம் பண்ணோம்.
பாடிருக்கேன்
ஃப்ரீயா, நம்ம கொஞ்சம் அவங்க இது கொடுத்தோம் போட்டோ எல்லாம்
இருக்கு. அது சரி, கரெக்ட். மனிதன் இசைங்கிறது வந்து அடிப்படை தானே, மானுடம் மனித நேயம் இதை கொண்டு வர்றதுக்கு தானே இது இல்லையா.
ஏன்னா அமைதி வந்தே ஆகணும்.
ஆமா,
அதே போல இந்த இப்ப நடக்க போற போர் நடக்கவே கூடாது.
கூடாது. ஆமா, அதற்கெல்லாம் வந்து இசை வந்து வழிவைக்கும் என்ற நல்ல செய்தியோட நான் நினைக்கிறேன் நம்மளுடைய இந்த நேர்காணலை முடிச்சுப்போம். இந்த தமிழ் மரபு அறக்கட்டளைக்காக நீங்க ஏதாவது செய்தி சொல்றீங்களா?
எனக்கு இது கேட்டதே எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது நீங்க லண்டனுக்கு வந்து இப்படி ஒரு பெரிய விஷயத்த பண்றீங்களேன்னா எனக்கு பிளஸ் அண்ட் ஷாக்னு சொல்றாங்க, அத மாதிரி இருக்குது. அதுபடியா என்னோட என்னால என்ன என்னோட இயல்புக்குல என்ன முடிஞ்சதோ நான் அத்தனையும் வந்து அந்த அறக்கட்டளைக்காக தமிழ் உலகம் முழுக்க பரவ செய்றீங்க. திருக்குறள் கூட நான் பாடி நான் நீங்க இவ்வளவு
தூரம் இல்லையாது.
என்ன முடிஞ்சதோ அது அவ்வளவு இந்த ஒத்தாசை எல்லாம் செய்வேன். பெரிய பணியை ஆற்றுறதுக்கு உங்களுக்கு நாம தமிழர் என்றவுடையில நாங்க ரொம்ப கடமை.
எல்லாருமே சேர்ந்து செய்யக்கூடிய அது ஒரு பெரிய பணி அது. ஏன்னா தமிழ்ங்கிற அந்த ஒன்றை வைத்து தான் நம்ம எல்லாரும் ஒருங்கிணைய முடியும். என்ன அந்த வகையில வந்து நம்ம தமிழுக்காக எல்லாரும் சேர்ந்து செய்வோம் என்ற அந்த நல்ல எண்ணத்தோட இந்த பேட்டியை முடிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி எங்களுக்காக இவ்வளவு நேரம் நீங்க ஒதுக்கி இந்த நேர்காணலை கொடுத்ததுக்கு. இந்த நேர்காணலுக்காக பாவம் என்னை அவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்த பத்மநாப ஐயருக்கும் வந்து நம்ம
ஐயாவுக்கும் நீங்கள் இவ்வளவு தூரம் வந்து, அதாவது உங்களுக்கு அவகாசமே இல்லை நாளைக்கு ஊருக்கு போறீங்க அப்படின்னு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இவ்வளவு தூரம் பேச கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி.
ரொம்ப நன்றிங்க.